السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد الذي أرسله تبارك وتعالى هاديا ومبشرا ونذيرا وداعيا إليه بإذنه وسراجا منيرا، وعلى آله الطيبين الذين طهرهم ربنا عز وجل تطهيرا، وأصحابه المكرمين الذين جاهدوا في سبيل ربنا تبارك وتعالى جهادا كبيرا، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم يجزي الله المحسنين من عباده جنة وحريرا. أما بعد، இந்த இஜ்திமா அல்லது ஒன்று கூடலை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய ஸ்லேவ் ஐலண்ட் பகுதி உலமாக்களின் அமைப்பாகிய லஜ்னத்துல் உலமா தலைவர் அவர்களே, அதன் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக சபையினர்களே, அதன் அங்கத்தவர்களே, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மஸ்ஜிதின் நிர்வாகிகளே, அதன் பிரதம இமாம், ஏனைய ஊழியர்களே, அல் அஷாயிரத்து ஷாஃபியா இந்த ஏற்பாட்டின் பங்காளர்களாக இருக்குபவர்கள், அதன் தலைவர் உள்ளிட்ட ஏனைய அங்கத்தவர்களே, அறிவை வளர்த்துக்கொள்ள, கல்வியை தேடிக்கொள்ள, சிந்தனையை விருத்தி செய்து கொள்ள, பார்வையை அகலப்படுத்திக் கொள்ள, அடிப்படையை உறுதிப்படுத்திக் கொள்ள, பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற நன்னோக்கத்தோடு இந்த நல்ல பொழுதில் நல்ல இடத்தில் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய என் நெஞ்சில் நிறைந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, என் கண்ணுக்கு கண்ணான உலமா பெருந்தகைகளே, உங்களையும் எங்களையும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாளை மறுமையில் அவர்களின் உன்னத சுவன பதியிலே ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, தோழர்களே, இந்த இஜ்திமாவில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இலங்கையில் ஷாஃபிஈ மத்ஹப். இலங்கையில் ஷாஃபிஈ மத்ஹப், குறிப்பாக அதன் தோற்றம் வளர்ச்சி பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே குறித்தொடுக்கப்பட்டுள்ள சில நிமிடங்களுக்குள் இந்த பொழுதை மிகவும் பயனுள்ள பொழுதாக ஆக்கிக் கொள்வதற்கு என்னால் முடியுமான அனைத்தையும் செய்வதற்கு முயற்சி செய்கிறேன். உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பெரியவர்களே, இலங்கையில் ஷாஃபிஈ மத்ஹப் என்று இப்படி ஒரு பகுடமிட்டு ஏன் பேச வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுகிறது. எத்தனையோ விவகாரங்கள் பேசுவதற்கு, அலசுவதற்கு, சந்திப்பதற்கு, சிந்திப்பதற்கு இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு தலைப்பிட்டு ஏன் பேச வேண்டும் என்று ஒரு வினா எழுகிறது. முதலில் அதற்கான விடையை தேடி கண்டுபிடித்து விட்டு பிறகு இந்த தலைப்புக்குள் புக முடியும் என்று நான் விளைகின்றேன். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தோழர்களே, ஷாஃபிஈ மத்ஹப் உலகத்தின் பட்டி தொட்டி எங்கும் வாழ்கிற ஒரு மத்ஹப். இன்று நேற்றல்ல, சுமார் 1000 ஆண்டுகளையும் தாண்டி வாழ்கிற ஒரு மதகம். அதன் தோற்றம் வளர்ச்சிக்கு இது இரவு என்பதற்கு ஆதாரம் எதுவும் தேவையில்லை என்பது போல ஆதாரங்கள் எதுவும் தேவையில்லை. இப்பொழுது நாம் இருக்கிற நேரம் இரவு, நாம் இராப்பொழுதிலே இருக்கிறோம் என்பதற்கு ஆதாரம் எதுவும் தேவையா? எவராவது ஒருவர் நீ இருப்பது இரவு என்பதற்கு ஆதாரம் சொல் என்று எம்மிடத்திலே பார்த்து கேட்டால் அவனை பார்த்து நாம் என்ன சொல்வோம், என்ன சொல்வோம்? பகலிலே இருக்கும் பொழுது இது பகல் என்பதற்கு ஆதாரம் தா சொல் என்று கேட்டால் நாம் என்ன சொல்லலாம் அவனை பார்த்து? பகலுக்கு பகல்தான் ஆதாரம், இரவுக்கு இரவுதான் ஆதாரம். அதுபோல ஷாபிகி மதுஹபுக்கு ஷாபிகி மதுஹபு தான் ஆதாரம், ஹனபி மதுஹபுக்கு ஹனபி மதுஹபு தான் ஆதாரம், ஹம்பலி மதுஹபுக்கு ஹம்பலி மதுஹபு தான் ஆதாரம். அது வாழ்ந்திருக்கிறது, நீண்ட காலம் தொண்டு தொட்டு வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு வேறு ஆதாரங்கள் தேவையில்லை. இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கையிலும் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறது. ஆனால் இதை பற்றி தலைப்பிட்டு தனியாக பேச வேண்டிய தேவை என்ன என்பதுதான் நம் முன்னே இருக்கிற கேள்வியாக இருக்கிறது. அன்புள்ள தோழர்களே, எனக்கு முன் நடத்தப்பட்ட சுருக்க உரைகளில் அதற்கான பதிலை பெற்றிருப்பீர்கள். அதுதான் அதற்குரிய பதில். அண்மை காலமாக சுமார் 30 ஆண்டுகளுக்குள் ஏற்பட்ட அதிரடி மாற்றங்கள், புத்தக தேவையில்லை, மதுபு தேவையில்லை என்று ஆரம்பிக்கப்பட்டு இன்று மதுகபையும் தாண்டி பிதகையும் தாண்டி ஹதீஸில் கை வைத்து இன்று குர்ஆனிலும் கை வைக்கிற அளவுக்கு வந்திருக்கிறார். இது சமூகத்தின் நிலை. இந்த நிலை எங்கிருந்து ஆரம்பமானது என்று பார்த்தால், குர்ஆனில் இருந்தல்ல, ஹதீஸில் இருந்தல்ல, தகர்க்க ஆரம்பிக்கப்பட்டது கட்டிடத்தின் அத்திவாரத்தில் இருந்தல்ல, கட்டிடத்தின் மேலிருந்து கூரையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு மரத்தை அதன் அடியிலிருந்து வெட்ட ஆரம்பிக்கவில்லை, அதன் இலையிலிருந்து கிளையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பிக்கப்பட்டது. இன்று அந்த மரத்தின் ஆணிவேருக்கும் கை வைக்கப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாகி போயிருக்கிறது. ஆகவே அது ஆரம்பித்த இடத்தில் போய் மனிதர்களுக்கு இதுதான் உங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படை, மதுஹப் என்பது ஃபிக்ஹ் என்பது குர்ஆனில் ஹதீஸில் உள்ளது என்பதையெல்லாம் சொல்லித்தரும் பொருட்டு, அதிலும் இலங்கையில் தொண்டு தொட்டு வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் இதில் ஒரு அடிப்படையில் இருந்து வருகிறோம் என்பதையும் சொல்லும் பொருட்டு, விளக்கப்படுத்தும் பொருட்டு தான் இன்றைய இந்த இஜ்திமா ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. எனக்கு பின் உங்களுக்கு விரிவுரை நிகழ்த்த இருக்கக்கூடிய கண்ணியமிக்க ஆளின் பெரும் தகைகள் அது பற்றிய விவரங்களை நிரப்பமாக உங்களுக்கு தருவார்கள். அதுவரைக்கும் எனக்குரிய பங்களிப்பு என்னுடைய வகை பங்காகிய இலங்கையில் ஷாபிஈ மதுஹபின் தோற்றம் வளர்ச்சி பற்றி சொல்லலாம் என்று விரும்புகிறேன். கண்ணியமிக்க தோழர்களே, பெரியவர்களே, இலங்கையில் ஷாபிஈ மதுஹபுக்கு வழி தருகிற அதன் அடிப்படையை தருகிற பயணத்திலே அல்லது முயற்சியிலே இலங்கையில் முஸ்லிம்களுக்கு என்ன வரலாறு இருக்கிறது, அடிப்படை இருக்கிறது என்பதையும் தேடுவது அதற்கு முன்னுள்ள ஒரு கடமையாக ஆகி போயிருக்கிறது. இலங்கையில் சுமார் 1200 ஆண்டு கால வரலாறு இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலே இலங்கையிலே சுமார் 1200 ஆண்டு கால வரலாறு ஒன்று இருக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்த மட்டிலே இந்த நாட்டிலே பல்வேறு இடங்களில் இருந்து வந்து குடியேறி இருக்கிறார்கள். பாக்தாத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள், யமனில் இருந்து வந்திருக்கிறார்கள், இப்படி ஹப்ரமோத் பிரதேசங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். அதுபோல இந்தியாவிலிருந்து குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறே இந்தோனேஷியாவிலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். இது முஸ்லிம்கள் பல பிரதேசங்களில் இருந்து, முஸ்லிம் பிரதேசங்கள் முஸ்லிம் நாடுகளில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் எல்லோரும் இந்த நாட்டிலே வெவ்வேறு காலப்பகுதியில் வந்திருக்கிறார்கள்.
இருந்த போதிலும் ஹிஜ்ரி மூன்றாம் நூற்றாண்டில் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய ஒரு வரலாறு ஆதாரபூர்வமாக இருந்து ஆரம்பிக்கிறது. ஹிஜ்ரி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று நாம் இருப்பது ஹிஜ்ரி 15 நூற்றாண்டு. சுமார் 1200 ஆண்டுகள் நமக்கு சொல்ல முடியுமான ஒரு வரலாற்று பாரம்பரியம், ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறது. ஹிஜ்ரி 3 நூற்றாண்டில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதற்கு பல உடைய எழுத்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனாலும் நாம் இந்த நாட்டிலே இவ்வளவு காலமாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதை விட நீண்ட நாள் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை சொல்லுகிற போது அங்கே ஆதாரபூர்வமாக என்ன இருக்கின்றது என்று பார்த்தால் சில கல்வெட்டுகள் இருந்திருக்கின்றன, சிலாசனங்கள் என்று சொல்லுவோம். சில கல்வெட்டுகளும் இங்கும் அங்குமாக சில நபர்கள் தனிப்பட்டவர்களுடைய கைகளில் இருந்த சில சில குறிப்புகளும் மட்டுமே நமக்கு ஆதாரம். நூல்கள் இவற்றை பின்பற்றி அடியொற்றி பின்னர் எழுதப்பட்டனர். கண்ணியமிக்க சகோதரர்களே, வெறும் பயான்களை கேட்பது போல் நாம் இப்பொழுது இருந்தால் நம்முடைய இந்த விடயங்களை புரிவது சற்று கஷ்டமாக இருக்கும். நான் இப்பொழுது பேசுகின்ற விஷயங்கள் சற்று ஆழமாக கவனத்தை செலுத்தி, இல்லை நன்கு ஆழமாக கவனத்தை செலுத்தி, உங்களுடைய இதயத்தையும் செவியையும் ஒன்றாகவே இந்த விடத்தில் வைத்துக் கொண்டு வேறெங்கும் சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் இருந்து கேட்போம் என்றால் தான் நாம் இந்த விடயங்களை உள்வாங்கிக் கொள்ளலாம். பேசப்படுகிற விஷயங்கள் இதற்கு பின்னரும் அதே மாதிரியான ஒரு கவனத்தை வேண்டுகிற விஷயங்கள். ஆகவே நன்கு கவனம் செலுத்தி இந்த விடயங்களை உங்களுக்கு முடியுமான அளவுக்கு குறிப்புகள் எடுத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இப்பொழுது இப்படி 1200 ஆண்டுகள் முஸ்லிம்கள் வாழ்ந்ததற்கு ஆரம்பத்தில் இருந்து ஒரு தனியான நூல் இல்லை. சிங்களவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு தனியான ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட ஒரு மகாவம்சம் இருப்பது போன்று முஸ்லிம்களுக்கு அப்படியான ஒரு நூல் இல்லை. எல்லாம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலத்திலே, சுமார் ஒரு 300 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலத்திலே சில அங்குமிங்குமாக இருந்து தொகுத்தெழுதப்பட்ட சில நூல்கள் தான் இருக்கின்றன. ஆனால் நமக்குரிய ஆதாரம் நாம் பின்னோக்கி போவதற்கு இங்கும் அங்குமாக இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் சில குறிப்புகளும் மட்டும்தான். இது எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது எப்படியோ வெளிநாடுகளில் இருந்து, நான் ஏலவையை சொல்லி வைத்த இந்த நாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் இந்த நாட்டிலே 1200 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நம்முடைய தலைப்பை நோக்கி போவதற்கு நமக்கு ஒரு பின்னணி இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய வரலாறு இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டால் இலகுவாக இருக்கும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த குறிப்பை நான் உங்களிடத்திலே முதல் முதலாக சொல்லிக்கொள்ள விரும்பினேன். இப்பொழுது நாம் 1200 ஆண்டு காலமாக வாழ்ந்து வருகிற இந்த நாட்டிலே நமக்கு எந்த சுற்றுகை பொறுத்த மாட்டிலே, சுற்றுகை என்றால் மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கையில், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவருடைய செயல் சார்ந்த விடயங்களை நெறிப்படுத்துகிற ஒரு துறை, அது குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து எடுக்கப்பட்டது. நம்பிக்கை சார்ந்தது அகீதாவின் பாற்பட்டது, செயல் சார்ந்தது ஃபிக்ஹு பாற்பட்டது. ஃபிக்ஹு என்றால் சட்டத்துறை என்று சொல்லிக் கொள்வோம், ஜுரிஸ்ப்ருடன்ஸ். அது இஸ்லாத்தின் ஷரியத் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அகீதா, அதாவது நம்பிக்கை, நம்முடைய ஈமான், நாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, ரசூல்களை ஈமான் கொள்வது என்றெல்லாம் படிக்கிறோமே, இது நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது, செயலோடு சம்பந்தப்பட்டதல்ல. இரண்டாவது அஹ்காம், சட்டதிட்டங்கள், ஃபிக்ஹ் என்று சொல்வோம், அது நம்முடைய நடத்தையோடு சம்பந்தப்பட்டது. நாம் எப்படி தொழுவது என்று தொடரக்கூடிய இபாதத்துகள், நாம் எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்வது, எப்படி ஒருவர் மற்றவரோடு வியாபார ஒழுங்குகள் செய்து கொள்வது, முதலீட்டு ஒழுங்குகள் செய்து கொள்வது, இது போன்ற விஷயங்கள். மூன்றாவது கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை, பெற்றார் பிள்ளை குடும்ப வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தக்கூடிய பகுதி. நான்காவது மனிதன் கூட்டு வாழ்க்கையை நடத்துகிற போது வரக்கூடிய பிணக்குகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், அதற்கு என்ன தீர்வுகள், என்ன தீர்ப்புகள் என்பவற்றை ஆராயக்கூடிய குற்றவியல் நியாயவியல் பகுதி. இந்த நான்கு அம்சங்களும் மனிதனுடைய தனிமனித, குடும்ப, சமூக, எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கிய நடைமுறை சார்ந்த விஷயங்கள். மூன்றாவது பகுதி ஷரீஅத்திலே மனிதனுடைய பண்பாடு சார்ந்தது, அஹ்லாக் சார்ந்தது. தசவுஃப் என்று சொல்லிக் கொள்வோம், அஹ்லாக் என்று சொல்லிக் கொள்வோம், சுலூக் என்று சொல்லிக் கொள்வோம். இப்படியான பகுதி மனிதனுடைய பண்பாட்டை நெறிப்படுத்துவது, மனிதனுடைய அல்லாஹ்வுடனான தொடர்பை ஆழப்படுத்துவது, நெருக்கப்படுத்துவது. மனிதன் தனது இதயத்தால் அல்லாஹ்வோடு நெருங்கி இருப்பது, தன்னுடைய பார்வையால் அல்லாஹ்வோடு நெருங்கி இருப்பது, அவனுக்குள்ளே ரப்பனுடைய தொடர்போடு இருப்பது, அது தசவுஃப் சார்ந்ததாக இருக்கிறது. இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஷரியத்தாக இருக்கிறது. இப்பொழுது நாம் பேசக்கூடிய ஃபிக்ஹ் என்பது, மதுஹப் என்பது, இது எல்லாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோடு, நடத்தை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, நடத்தை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அன்புள்ள பெரியவர்களே, தோழர்களே, இந்த வகையிலே இந்த நாட்டிலே நாம் நம்முடைய செயல் சார்ந்த விஷயங்களில் நாம் ஃபிக்ஹை இந்த நாட்டில் வச்சு கொண்டிருப்பது போல தொன்று தொட்டு இன்று வரைக்கும், அன்று தொட்டு இன்று வரைக்கும் முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் உலகத்தின் மூளை முடுக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் அவர்கள் இந்த நடைமுறையில் இருந்து கொண்டிருந்தார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள், இறுதி வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள். இதுவே சர்வ நிச்சயம், இதில் மாற்றம் வரப்போவதில்லை. அன்புள்ள சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஃபிக்ஹைத்தான் இஸ்லாத்தில் அடிப்படை மூலாதாரங்களான குர்ஆன் ஹதீஸிலிருந்து தொகுத்து பார்த்து எடுக்கப்பட்டது. இது பற்றிய விவரங்களை எனக்கு பின் பேசுவதற்கு இருக்கக்கூடியவர்கள் பேசுவார்கள் என்பதனால் நான் சரியாக பார்த்தால் சில வேலை அந்த தலைப்பை முன்பு ஏற்பாடு செய்திருந்தால் என்னுடைய தலைப்புக்கு உதவியாக இருந்திருக்கும். உங்களுக்கு இருந்த போதிலும் சூழ்நிலைகளையும் சூழலையும் கவனத்தில் கொண்டு எனக்கு முன்னர் தந்திருக்கிறார்கள். என்னுடைய தாயாரின் சுயினம் காரணமாக நான் அவசரமாக போய் சேர்ந்து தாயாரை பார்க்க வேண்டும் என்பதற்காக. கண்ணியமிக்க சகோதரர்களே, எனவே அவர்கள் இவற்றை நெறிப்படுத்தி உங்களுக்கு சொல்வார்கள். இப்பொழுது சிறுகு என்பதற்கு உள்ளேதான் மதுகம் இருக்கிறது. பிரபலியமான நான்கு மதுகபுகள், இந்த நான்கு மதுகபுகளில் ஒன்றில் முஸ்லிம்கள் எல்லா காலத்திலும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள், எல்லா காலத்திலும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். மக்காவில் கூட காபத்துல்லாஹுடைய வரலாற்றை, மக்காவினுடைய வரலாற்றை எழுதப்படுகிற போது சில கலீஃபாக்களின் கால பகுதியிலே நான்கு ஜமாத்துகள் ஒவ்வொரு தொழுகைக்கும் சில காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. காபத்துல்லாஹ் காபா மஸ்ஜிதிலே சில கலீஃபாக்களின் காலத்திலே நான்கு ஜமாத்துகள் நடைபெற்றிருக்கிறது. அஸ்ர் தொழுகைக்கு நான்கு ஜமாத்துகள், மக்ரிப் தொழுகைக்கு நான்கு ஜமாத்துகள். வரலாற்றை படித்து பார்த்தால் ஆதாரபூர்வமான விடயங்கள். ஏன் அப்படி நான்கு ஜமாத்துகள்? அது மட்டுமல்ல, அந்த ஆட்சி காலத்திலே அந்த நான்கு ஜமாத்துகளுடைய இமாமும் அது நடைபெறுகிற இடமும் வெவ்வேறு நான்கு இடங்கள் என்று குறிப்பிட்டு வைத்து அந்த இடங்களிலே நடைபெற்றிருக்கிறது. நான்கும் நான்கு நேரங்களிலே நடைபெற்றிருக்கிறது. அது எதற்கு தெரியுமா? அந்த இடத்திலே உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் நான்கு வகையினரும் ஒருவரா நான்கு வகையானவர்களும் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அவரவர் மதுகபடி அவரவர் தமது தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் ஜமாஅத்தாக என்பதற்காக வேண்டி அப்படியான அளவுக்கு விரிந்த சிந்தனையோடு இந்த மதுகபுகளை மதித்து அந்த காபத்துல்லாஹுவில் ஒரு சில காலம் இல்லை, ஒரு நீண்ட காலத்துக்கு அப்படி ஒரு ஏற்பாடு இருந்து வந்திருக்கிறது. அன்புள்ள பெரியவர்களே, தோழர்களே, இப்படி அனுசரிக்கப்பட்டிருக்கிறது நாலு மதுகபுகளும். நமது நாட்டை பொறுத்த மட்டிலே தொன்று தொட்டு இருந்து வருவது முஸ்லிம்களில் நூற்றுக்கு 99 வீதமானவர்கள் இந்த நாட்டிலே ஷாஃபிஈ மதுகபில் தான் இருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு வீதம் அவர்கள் ஹனபி மதுகபில் இருந்து வந்திருக்கிறார்கள். மாலிகி மதுகபை பின்பற்றுபவர்கள், ஹம்பலி மதுகபை பின்பற்றுபவர்கள் நாம் அறிய கேள்விப்பட எவருமே இந்த நாட்டிலே இருந்ததில்லை, இன்றும் இல்லை. இப்பொழுது பெரும்பான்மையினராகிய ஷாஃபிஈ மதுகபை பின்பற்றுபவர்கள் இந்த நாட்டிலே எப்படி தொன்று தொட்டு இந்த மதுகபில்தானா இருந்தார்கள் அல்லது இடையில் வந்து புகுந்ததா என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, ஆய்வு ரீதியாக நாம் நோட்டமிட்டுக் கொள்வதற்கு இப்பொழுது நாம் முயற்சி செய்கிறோம். கண்ணியமிக்க பெரியவர்களே, தோழர்களே, நமக்கு இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் என்ற வகையிலே என்ன வரலாறு நமக்கு இருக்கிறதோ அது போலவே நாம் பின்பற்றுகிற ஷாஃபிஈ மதுஹபுக்கும் இந்த நாட்டிலே வரலாறு இருக்கிறது. நமக்கு இந்த நாட்டிலே நமது முஸ்லிமின் இருப்புக்கு வாழ்வுக்கு 1200 ஆண்டுகள் சுமார் 1200 ஆண்டுகள் வயதென்றால் நாம் இந்த நாட்டிலே பின்பற்றி வருகிற ஷாஃபிஈ மதுஹபுக்கும் அதே 1200 ஆண்டு வயது இருக்கிறது. இதை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளலாம். அதனை நான் இப்பொழுது விபரமாக நெறிப்படுத்தி சொல்வதற்கு விளைகிறேன். ஆரம்ப காலத்திலே முஸ்லிம்கள் அந்த நாட்டிலே ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டிலே தொடர்பு ஏற்படுத்துகிற போது அது பக்தாதுடனான தொடர்பாக இருக்கிறது. பக்தாத் அந்த காலத்திலே மிக பிரபலியமாக அதிகமான பகுதி ஷாஃபிஈ மதுஹபிலே இருந்து வந்திருக்கிறது. ஆகவே அங்கே இருந்து இந்த நாட்டுக்கு வந்த முஸ்லிம்கள் அவர்கள் ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றுபவர்களாக இருந்ததனால் இந்த பிரதேசத்திலே அவர்கள் வந்து குடியேறிய போது அவர்களும் ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றுபவர்களாகவே இந்த நாட்டிலே அவர்கள் தமது வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் என்பதை அவர்கள் சொல்லி வரலாற்றிலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆய்வுகள் இதற்கு சான்றாதாரமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் எனக்கு இந்த ஒரு மனத்தியாகத்திலே சொல்லிவிட முடியாது என்பதனால் அதே நேரத்திலே ஒரு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மத்தியிலே பேசுவது போல் இதனை பேச முடியாது என்பதனால் பல வகையான தரப்பில் உள்ளவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதனால் நான் எல்லாவற்றையும் ஒரு என்ற அளவு எல்லோராலும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய வகையிலே புரிந்து கொள்ள முடியுமா போல் பேசுவதற்கு நான் விளைகிறேன். இது சரந்திப் என்ற ஒரு நூல். இந்த நூலின் பெயர் சரந்திப். இதை எழுதியவர் பிரதர் அசிப் ஹுசைன். இவர் ராஜகுரியவை சேர்ந்தவர். ஒரு இளம் இளந்தாரி ஒரு வாலிபர். அவர் இந்த இது ஒரு நீண்ட ஆய்வு. இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய கலை கலாச்சாரம் அறிவு பாரம்பரியம் மார்க்கம் எல்லாவற்றையும் பற்றிய ஒரு நீண்ட ஆய்வு நூல். உங்களுடைய இந்த ஸ்லேவ் ஐலண்டை பற்றி கூட இந்த நூலிலே ஆய்வு இருக்கிறது. கட்டாயம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல். சுமார் 473-500 சுமார் 500 பக்கங்கள் உள்ளடக்கம் உள்ள ஒரு நூல். இந்த நூலிலே 11வது பக்கத்திலே இந்த நூலிலே 11வது பக்கத்திலே அவர் இப்படி குறிப்பிடுகிறார். That the Arab ancestors of the Moors, நாம் அந்த காலத்திலே மூவர்ஸ் என்று அழைக்கப்பட்டோம். அதாவது சோனகர்கள். நியூ மோல் ஸ்ட்ரீட், ஓல்ட் மோல் ஸ்ட்ரீட், புதிய சோனகத்தெரு, பழைய சோனகத்தெரு எல்லாம் நம்முடைய முஸ்லிம்களை சுற்றக்கூடிய இடங்கள். காரணம் அந்த பேர் வந்ததுக்கு அந்த பகுதியில இருந்த முஸ்லிம்களுடைய வியாபார தலங்கள் ஏனைய சகோதரர்களுடைய வியாபார தலங்களை விட அதிகமாக இருந்தது. அதனால் அந்த இடத்திலே முஸ்லிம்களை மையப்படுத்திய பெயர்கள் வந்தன. எங்களுக்கு உரிய பெயர் அது. அதனால்தான் MICH இருக்கிறதே, முஸ்லிம் மோஸ்ட் இஸ்லாமிக் கல்ச்சரல் ஹோம் இருக்கிறதே, சார் ராஜிக்கரை அவர்களுடைய அந்த காலம். இதெல்லாம் வந்து இந்த மோஸ்ட் என்ற பெயர் வந்து இப்படித்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வேறொரு ஆராய்ச்சி, அவர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் டு தி ஷாஃபிஈ ஸ்கூல் இஸ் நாட் அன்லைக்லி கிவன் தி ஃபேக்ட் தட் இட் தென் எக்ஸர்டட் எ கன்சிடரபிள் இன்ஃப்ளூயன்ஸ் இன் பக்தாத். ஷாஃபிஈ மத்ஹப் பக்தாதில் நியாயமான அளவு செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருந்ததனால் அங்கிருந்து முஸ்லிம்கள் இங்கே வந்ததனால் முஸ்லிம்களும் ஷாஃபிஈ மத்ஹபை இலங்கையில் பின்பற்றினார்கள், பின்பற்றி ஒழுகினார்கள் என்ற கூற்று அது சாத்தியமானது என்று அவர் இடத்தில் எழுதுகிறார். இவர் சும்மா எழுதவில்லை, இதற்கு முன் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு ஆதாரபூர்வமாக அதனை சொல்லிக் கொண்டு வந்து எழுதுகிறார். இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. அதாவது இந்த நாட்டிலே பக்தாதினுடைய தொடர்பும் அது அப்படி இருந்து வந்தது. எங்களுக்கு அப்படியே இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் இதே கோலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது போலவே இந்த ஒரு நூல் ஹஜ்ரத் அப்துல் சமத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு நூல். இதிலே 46வது பக்கம். இதற்கு பெயர் இறக்குமதியும் குழப்பமும். இதிலே 46வது பக்கத்திலே இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய வரலாறு பற்றி சொல்லுகிற போது, அதுவும் ஷாஃபிஈ மத்ஹபின் வரலாறு பற்றி குறிப்பிடுகிற போது, ஹிஜ்ரி 300க்கு முன் இருந்தே எகிப்து, பக்தாத், குராசான், மக்கா, மதீனா, யமன் ஆகிய பகுதிகளிலிருந்து தலை சிறந்த ஷாஃபிஈயா உலமாக்கள், தலை சிறந்த ஷாஃபிஈயா உலமாக்கள் பெரியார்கள் தென்னிந்தியா, மாலைதீவு, இலங்கை தீவு ஆகியவற்றில் வந்து குடியேறினார்கள். அப்ப இந்த ஹிஜ்ரி 300க்கு முன் இருந்தே எகிப்து, பக்தாது, குராசா இப்படியான இடங்களில் இருந்து வந்து குடியேறி இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஹஜ்ரத் மஹ்தூமி அவர்கள். இன்னும் ஒரு நூல் அவருடைய இலங்கை முஸ்லிமின் மதஹப் என்று இரண்டு பாகங்கள் கொண்ட ஒரு சிறிய நூல் இருக்கிறது. அதில் முதலாவது பாகத்தில் 29ஆம் பக்கத்தில் இலங்கை முஸ்லிமின் மதுவு பற்றி சொல்லுகிற நேரத்தில் மக்கா மதீனா திமஷ்க் தமஸ்கஸ்க்கு தான் திமஷ்க் என்று அரபியில் சொல்லப்படும். யமன் ஹவ்ரமௌத் மிசுர் மிசுர் என்றால் எகிப்து பக்தாத் ஹுராசான் மலாயா ஜாவா ஜாவா என்றால் இந்தோனேஷியாவில் உள்ளது. இந்த மஸ்ஜிதினுடைய வரலாறு ஜாவா மக்களோடு சம்பந்தப்பட்டது சரிதானே? இந்த மஸ்ஜிதுல நிர்வாகிகளாக இருக்கிறீங்க. இந்த மஸ்ஜித் வேக்கந்த மஸ்ஜிதுடைய வரலாறு ஜாவா முஸ்லிம்களோடு சம்பந்தப்பட்டது. ஜாவா கேரளம் கீழக்கரை தேவிப்பட்டினம் காயல்பட்டினம் இதெல்லாம் இந்தியா. அதிராம்பட்டினம் சென்னை பம்பாய் ஏனைய வெளிநாடுகளில் இருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னிருந்தே இலங்கை வந்து குடியேறிய அறிஞர்களும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தோரும் இவர்கள் யாவரும் ஷாஃபிஈ மதுஹபை சார்ந்தவர்களே. ஒரு சில ஹனஃபியாக்களை தவிர நான் ஏலவி சொன்னது போல் ஹனஃபி மதுஹப் ஒரு வீதம் நாட்டிலே இருக்கிறது. இதனை அவர் இந்த இடத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். பிறகு 30, 41, 42 எல்லாம் இது பற்றி நீண்ட ஒரு ஆராய்ச்சி அவர் செய்து கொண்டு போகிறார். இதுல அவர் சொல்ல வருவது என்றால் என்னவென்றால் இந்த நாட்டிலே ஷாஃபிஈ மதுஹப் என்பது சுமார் 1200 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறது என்பதைத்தான் அவர் சொல்ல வருகிறார். இன்னும் ஒரு அதே நூலிலே 22ஆம் பாகத்திலே 29, 30 என்று தொடரக்கூடிய பக்கங்களிலே இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய வரலாறு பற்றி சொல்லுகிற போது ஷாஃபிஈ மதுஹபின் வரலாற்றை பற்றியும் அவர் பேச தவறவில்லை. இங்கே அவர் சொல்லுகிற போது இலங்கையில் ஷாஃபிஈ மதுஹப் பரவுதல், இங்கே அவர் இன்னும் பின்னை நோக்கி செல்கிறார். ஹிஜ்ரி 175க்கு பின், ஹிஜ்ரி அப்படின்றா 2வது நூற்றாண்டு, ஹிஜ்ரி 175க்கு பின் இருந்து மக்கா பக்தாத் சிரியா எகிப்து யமன் ஏனைய வேறு பகுதிகளில் இருந்து ஷாஃபிஈயா பெரியார்கள் சரந்தீப் சேலா ஸ்ரீலங்கா இந்த நாட்டுக்கு பல பேர்கள் ஒவ்வொரு காலத்திலும் தீவின் பல இடங்களுக்கு விஜயம் செய்து இவர்களால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஷாஃபிஈ மதுஹப் பரவியது என்று சொல்லி வைத்திருக்கிறார். அது போல பல விஷயங்களை இந்த நூலிலே சொல்லிக் கொண்டு போகிறார். இப்படி பல நூல்களை ஆதாரமாக சொல்ல முடியுமாக இருக்கும். இலங்கையிலே ஷாஃபிஈ மதுஹப் தான் ஆரம்பத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது. அது காலப்போக்கிலே இல்லாமல் போகவில்லை. சில வேளை அப்படி சந்தேகம் வரலாம், ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இடைக்காலத்திலே விடுபட்டு போயிருக்கிறது என்று சொல்லலாம். அப்படியும் அல்ல, அது தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது என்பதற்கோ வேறு பல ஆதாரங்களை இப்போது நான் சொல்வதற்கு விளைகிறேன். அதில் ஒன்றுதான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே 1709ஆவது கிறிஸ்துவுக்கு பின் 1709ஆவது ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் 1709ஆவது ஆண்டு இனி ஜாவா தீவில் இருந்து உங்களுக்கு தெரியும் டச் போர்த்துக்கேயர்களுடைய காலத்துவ காலம் 1700 பகுதிகள் அவர்கள் இந்த நாட்டையும் அயல் நாடுகளையும் ஆக்கிரமித்து காலனித்துவம் செய்து கொண்டிருந்தது போல இந்தோனேஷியா என்ற பெரும் தீவு கூட்டத்தையும் அவர்கள் ஆக்கிரமித்து காலனித்துவம் செய்து வந்தார்கள். அவர்களுக்கு எதிராக எவரவரெல்லாம் பேசினார்களோ எழுதினார்களோ மக்களை தூண்டினார்களோ அவர்கள் அந்த நாடுகளில் இருந்து வேறு நாடுகளுக்கு கடத்தப்பட்டார்கள், எக்ஸைல் என்று சொல்லுவோம். இப்படி எக்ஸைலில் அனுப்பப்பட்டவர்கள் இந்தோனேஷியாவில் இருந்து பல இடங்களுக்கு, அதில் ஒரு கூட்டம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டது. பொதுவாக இலங்கையை போல வேறு இடங்களுக்கும் அனுப்பப்பட்டார்கள், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்தோனேஷியாவில் அல்லாஹ் தஆலா அங்கே ஒரு நிலை ஏற்படுத்தியிருந்தார். அதாவது போர்த்துக்கேயர்கள் அவர்களுடைய காலனித்துவத்துக்கு எதிராக எவர் எவர் போராடுகிறார்களோ அவர்களை எல்லாம் பிற நாடுகளுக்கு அனுப்பிவிடுவார்கள். இந்தோனேஷியாவின் நிறைய முஸ்லிம்கள் இதற்கு எதிராக போராட்டம். உங்களுக்கு தெரியும், இந்தோனேஷியா பெருமளவிலான முஸ்லிம் நாடு. அதிலே நிறைய ஆலிம்கள் ஈடுபட்டு இருந்தார்கள். அதுவும் சுவாரஸ்யமான படிப்பினை பெற வேண்டிய ஒரு விஷயம், யூசுப் என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தார் மக்காசா என்ற ஒரு பகுதி இந்தோனேஷியா. அவரும் அவருடைய கூட்டமும் அனுப்பப்பட்டு அவர்கள் நேரடியாக இலங்கைக்கு தான் அனுப்பப்பட்டார்கள். இலங்கையிலிருந்து அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்டார்கள். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்டவர்கள் நீண்ட நாட்களாக அங்கே ரொபன் ஐலண்டிலே வைக்கப்பட்டிருந்தார்கள். ரொபன் ஐலண்ட் என்பது உங்களுக்கு தெரியும், அதாவது நெல்சன் மண்டேலாவும் அங்கேதான் சிறை வைக்கப்பட்டிருந்தார் 18 ஆண்டுகள். அங்கே வாழ்ந்தவர்கள் தான் முதலாவது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இஸ்லாத்தை, முஸ்லிம்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அன்றுதான் போய் சேர்ந்தார்கள். சவுத் ஆப்பிரிக்காவில் அதுக்கு முன் இஸ்லாமும் முஸ்லீம்கள் இருக்கவில்லை. இப்படி இந்தோனேஷியாவில் இருந்து போய் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கும் அவ்வாறு அனுப்பப்பட்டவர்கள் சிலர் இங்கேயே தங்கி இருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 1709 வந்த ஒரு சாரார், அதற்கு பிறகு வந்த சில சாரார், இவர்கள் அனைவரும் இந்த நாட்டிலே தங்கியிருந்தார்கள். அவர்கள் ஜாவா தீவை சேர்ந்தவர்கள், ஜாவா இலங்கை சேர்ந்தவர்கள், ஜாவானி என்று சொல்வோம். அதுதான் எங்களுடைய ஜாவா பாசை, ஜாவா மக்கள், மலாய் மக்கள் என்று சொல்லுவோமே, மலாய சமூகம் அவர்கள் தான் இவர்கள். இது ஒல்லாந்தர் காலத்திலே நடைபெற்றது. இவர்களை பற்றி ஒரு குறிப்பை படித்தால், நாம் ஷாஃபிஈ மதுஹபில் தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ளலாம். சகோதரர் எம்எம்எம் மாரூ அவர் ஒஃபாத் ஆகிவிட்டார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கிறிஸ்துவுக்கு பின் 2000 ஆண்டில் ஒஃபாத் ஆனவர். இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய வரலாறு பற்றி மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து நிறைய எழுத்துக்களை விட்டு சென்றவர் அவர். எம்எம்எம் மாரூ திப்பலம் மாரூ என்று சொல்வார்கள். அவர் நிறைய எழுத்துக்களை இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய வரலாறு பற்றி, அரபு மொழியின் வரலாறு பற்றி, இஸ்லாமிய ஷரியத் கற்கையின் வரலாறு பற்றி, தஜ்வீது போதனை பற்றி மட்டுமல்லாமல் ஷரியா முஸ்லிம் இஸ்லாம் சம்பந்தப்படாத வேறு வெவ்வேறு விடயங்கள், அவருடைய கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் அதிகமாக ஆங்கிலத்தில் வெளிவந்தன. இப்படியான அவருடைய கட்டுரைகளுள் சில இடங்களிலே இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் ஷாஃபிஈ மதுஹபில் இருந்தார்கள் என்பதை சொல்லுகிற போது, ஒரு இடத்திலே 1709 இந்த நாட்டுக்கு இந்தோனேஷியாவில் இருந்து வந்தவர்கள் அவர்களை பற்றி சொல்லும் போது, அவர்கள் அங்கே ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்தவர்கள். இந்தோனேஷியாவிலே அவர்கள் ஷாஃபிஈ மதுஹபை சேர்ந்தவர்கள். அவர்கள் இங்கே வந்த போது இங்கே என்ன செய்தார்கள் என்றால் பெசந்தரன் ஆரம்பித்தார்கள். பெசந்தரன் என்றால் அன்று இந்தோனேஷியாவிலே குர்ஆன் பள்ளிக்கூடங்களுக்கு சொல்லப்பட்ட, அவர்களுடைய இந்தோனேஷிய பாஷையில் சொல்லப்பட்ட பெயர் பெசந்தரன். ஆனால் இன்று பெசந்தரன் என்றால் இந்தோனேஷியாவிலே இந்த நாட்டிலே அரபு கல்லூரிகள் போல அங்கே மௌலவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய மதரசாக்களுக்கு பெசந்தரன் என்று இப்பொழுது சொல்வார்கள். அன்று பெசந்தரன் என்று அவர்கள் சொன்னது குர்ஆன் மதரசாவி. இங்கே சகோதரர் எம்எம்எம் மாரூ அவர்கள் இந்த நாட்டிலே 1709 நாடு கடத்தப்பட்டு வந்த ஜாவாவை சேர்ந்த முஸ்லிம்கள் அவர்கள் இந்த நாட்டிலே பெசந்தரன் ஆரம்பித்தார்கள். இந்த நாட்டிலே அவர்கள் ஆரம்பித்த குர்ஆன் மதரசாக்கள் அவ்வப்போது அவர்களுக்குரியதாக இருந்தாலும் இந்த நாட்டிலே ஏலவே இருந்த முஸ்லிம்களும் தமது பிள்ளைகளை அங்கே படிப்பதற்கு விட்டார்கள். அதை சொல்லுகிற போது இந்த நாட்டிலே அவர்கள் வந்து இந்த நாட்டு முஸ்லிம்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து பெசந்தரன் ஆரம்பித்து நடத்தினாலும் மதுஹபு என்பது 2 சாராருடையோ ஒன்றாக இருந்ததனால் அது ரெண்டும் ஒத்துப்போகக்கூடியதாக இருந்தது. புரிதான் அவர்கள் பின்பற்றி வந்தது ஷாஃபிஈ மதுஹப். இந்த நாட்டிலே வந்து தொழுகிற முறைகள் எல்லாம் உள்ளடக்கப்பட்ட திக்குகை சொல்லிக் கொடுக்கிற போது சின்ன பிள்ளைகளுக்கு, இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு வேறொரு மதுஹபில் இருந்திருந்தால் அல்லது இங்கே வந்த அவர்களுக்கு அவர்கள் வேறொரு மதுஹபில் இருந்திருந்தால் அதனை செய்வது சாத்தியமற்றது. ஆனால் அவர்கள் ஆரம்பித்த பெசந்தரனிலே, குர்ஆன் மதரசாக்களிலே, நமது நாட்டிலே குடிவாழ்ந்து கொண்டிருந்த ஆதி முஸ்லிம்களுக்கு தாராளமாக படிப்பதற்கு வசதியாக அமைந்தது என்பதை சொல்லிக் கொண்டு போகிற போது இந்த இடத்திலே அவர் கோடிட்டு காட்டுகிறார். More importantly, நான் முன்னால உள்ளதான் விட்டுட்டேன். More importantly, was the establishment by the Javanese elite in their retinue of Pesan Tiran, which were elementary Quran schools where the pre-puberty children of both sexes were taught by a khatib. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு, பருவ வயது இல்லாத பிள்ளைகளுக்கு பெசன்சரன் ஆரம்பித்து அந்த இடத்திலே ஒரு ஹசீபை கொண்டு அல்லது அரபு மொழி தெரிந்தவரை கொண்டு அவர்கள் பாடப்போதனை, இஸ்லாத்தின் அடிப்படைகளை போதனை செய்தார்கள் என்று ஜாவா மக்கள் அந்த பெசன்சரன் ஆரம்பித்து என்று சொல்லிக் கொண்டு வந்து தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் குர்ஆனிக் ரெசிடேஷன் எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து as the Javanese exiles belong to the Shafi'i madhab. அவர்கள் ஜாவாவில் இருந்து வந்த நாடுகளுக்கு பட்டிருந்து வாழ்ந்தவர்கள் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்களாக இருந்ததனால் அந்த மதுஹபுக்கு அந்த பிரின்சிபல் மதுஹப் இன் ஸ்ரீலங்கா, இந்த நாட்டிலே பிரதான மதுஹபாக இருந்த அந்த மதுஹபை சேர்ந்ததனால் the present run fitted neatly into the system of religious education in this country. இந்த நாட்டிலே உள்ள மார்க்க கல்விக்கு ரொம்ப பொருத்தமாக ஒத்து போனது என்று சொல்லி வைத்தார். அதாவது இதனை நாம் புரியக்கூடிய எவக்கு தேவையான விடயம் என்னவென்றால், இந்த நாட்டிலே நாம் ஆரம்பத்தில் இருந்த மதுஹபிலேயே தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்டிலே மதரசாக்கள், அரபு மதரசாக்கள் ஆரம்பமானது 19th century இறுதி பகுதியில். 1870 தான் முதல் மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. இது 1800 அல்ல, 1700 ஆரம்பத்தில் நடக்கிற விஷயங்களை படிக்கிறோம். ஷாஃபி மதுஹபில் அந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக வேண்டி இந்த விடயத்தை ஆதாரமாக சொன்னேன். இப்படி தொடர்ந்து இந்த விடயம் இருந்தே வந்திருக்கிறது. மக்கள் அந்த இந்த மதுஹபிலேயே இருந்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது டச் காலத்திலே ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த விஷயத்தை சொல்ல வந்த போது, ஜாவா மக்களை சொல்ல வந்த போது, இந்த மஸ்ஜிதிலே நாம் இந்த நிகழ்ச்சியில் இருக்கின்றோமோ இந்த மஸ்ஜிதும் ஜாவா மக்களினால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மஸ்ஜிதுடைய வரலாறை பொறுத்த மட்டிலே, யார் அந்த பாலியா அந்த சகோதரருடைய பேர், அதாவது மஸ்ஜிதுக்கு காணி கொடுத்தவர் யார், வாங்கி கொடுத்தவர் பாண்டன்பாதி என்பவர். இப்படி நாடு கடத்தப்பட்டு வந்தவர் எங்கிருந்து, ஜாவா தீவில் இருந்து, இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் இருந்து இந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டு வந்தவர் ஒருவர் தான் பாண்டன்பாதி. அவருக்கு பிள்ளை இருக்கவில்லை. ஒரு நீயத்து வைத்தார், ஒரு நகர் வைத்தார், ஒரு நேர்ச்சி வைத்தார், எனக்கு ஒரு பிள்ளை கிடைத்தால் நான் ஒரு பள்ளிவாசலை நிறுவுவேன் என்று. அவருக்கு பிள்ளை கிடைத்தது. அதன் பிறகு இந்த பள்ளிக்கு காணியையும் வாங்கி கொடுத்து இதற்கே மஸ்ஜிதையும் கட்டி கொடுத்தார். அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானார். இது 1786 கிறிஸ்துவுக்கு பின் 1786 கட்டப்பட்ட முதலாவது காணி வாங்கப்பட்டது. மஸ்ஜிதுக்கு 1786 இன்றைக்கு சுமார் 230 ஆண்டுகள் நோக்கி போகலாம். 229 ஆண்டுகள் ஹிஜ்ரி கணக்கின்படி பார்த்தால் 1201 கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 1201 என்றால் 1301, 1401, 1437 சுமார் 236 ஆண்டுகள், 236 ஆண்டுகள் இந்த மஸ்ஜிதுக்கு வரலாறு இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுடைய வரலாற்றை பொறுத்த மட்டிலே நாம் எதனை பேசிக் கொண்டிருக்கிறோம், அந்த ஷாஃபி மதுஹபு வாழ்ந்ததற்கு சில ஆதாரங்களை சொல்லுகிற போது, இந்தியா இந்தோனேஷியாவில் இருந்து வந்தவர்களை பற்றி சொல்லுகிற போது அவர்கள் இந்த இடத்திலே இருந்து என்ன செய்திருக்கிறார்கள். இதனை நாம் பல இடங்களிலே இருக்கிறது என்று சொன்ன போது சில நூல்களையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டிய நேரத்திலே அப்துல் சமத் ஹசரத் அவர்களுடைய நூலிலே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் இதனை செய்தார்கள் என்று அவர் இதனை சொல்லிக் கொண்டு போகிற போது, இப்பொழுது நாம் தொடர்ந்து வாழ்கிற காலப்பகுதியிலே இந்த நாட்டிலே ஷாஃபி மதுஹப்படி தீர்ப்புகள் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த நாட்டிலே ஃபத்வா கொடுக்கிற முறை, மக்களுடைய நடைமுறை வாழ்க்கை, நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் எல்லாம் ஷாஃபிஈ மதுஹப்படி இருக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்யப்பட்டது. அந்த காலத்தில் இருந்த ஆளுங்கள் முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலே இலங்கை அரசு அங்கீகரித்த தீர்ப்புகள் சில என்று சொல்லி போட்டு, அதுக்கு பிறகு இலங்கையில் இரு நீதி ஸ்தலங்கள் செயலான் ஸ்ரீலங்கா முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சிக்கலானதாகவும் தீர்ப்பு செய்வது எவருக்கும் கஷ்டமானதாகவும் அவர்களுக்கு எப்போதும் தேவையானதாகவும் இருக்கின்ற இரு விஷயங்களை ஷாஃபிஈ மதுஹபின் படியே முஸ்லிம் அறிஞர்களால் தீர்ப்பு செய்யப்படுவதற்காக அரசின் அனுமதியுடன் இரு நீதி ஸ்தலங்கள் ஹிஜ்ரி 1330 கிறிஸ்துவுக்கு பின் 1910 பின் கீழ்கண்ட அறிஞர்கள் அமைத்தனர். அந்த அறிஞர்கள் யார் என்றால் சுப்ரீம் கோர்ட் நீதி அரசர் எம்எஸ் அக்பர். இந்த இடத்துல ஜஸ்டிஸ் அக்பர் மாவட்டம் இருக்கிறேன், அடுத்த ரோட் ஜஸ்டிஸ் அக்பர் மாவட்டம். அது யார் அது ஜஸ்டிஸ் அக்பர்? ஒரு காலத்தில் நாட்டினுடைய நீதி அரசர் ஜஸ்டிஸ் அக்பர். பேராதனை பல்கலைக்கழகத்திலே அக்பர் ஹோல் என்று ஒரு ஹோல் இருக்கு. அக்பர் ஹோல் என்று அவர் கல்பிட்டியை சேர்ந்தவர். நான் புத்தளம் எங்களுடைய அடுத்த ஊர் கல்பிட்டி. அவர் கல்பிட்டியை பிறப்பிடமாக கொண்டவர். இந்த நாட்டிலே நீதியரசராக அந்த காலத்திலே முஸ்லிம்கள் ஆங்கிலம் கற்பதெல்லாம் ஹராம் என்றிருந்த ஒரு காலத்திலே அவர்கள்லாம் ஆங்கில கல்வியிலே சென்று கல்வியிலே உச்சம் தொட்டு, அதாவது பொது கல்வியிலே உச்சம் தொட்டு மிக அரிதாக முஸ்லிம்கள் முன்னேறிய ஒரு பதவியிலே அவர் நீதியரசராக இருந்தார். அந்த நாட்டிலே ஜஸ்டிஸ் அக்பர் அவர் பேரில் தான் இந்த அக்பர் மாவட்டத்தை பேராதனிய பல்கலைக்கழகத்தின் அக்பர் ஹோல் என்று என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு அக்பர் ஹோல் என்று ஒரு ஹோல் இருக்கிறது. ஏன் அவருடைய பேர் அதற்கு வைத்தார்கள் என்றால், பேராதனி பல்கலைக்கழகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை தெரிவு செய்யும்படி சிபாரிசு செய்தவர் அவர்தான். அதாவது அந்த அழகான சுகந்தமான சௌகரியமான வசதியான அந்த இடத்தை பேராதனை பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று அந்த காலத்திலே பரிந்துரை செய்து கண்டுபிடித்து பரிந்துரை செய்தவர் நீதியரசர் அக்பர். அதனால் அவரை நினைவு கூறும் முகமாக, அவருக்கு மரியாதை செய்யும் முகமாக ஜஸ்டிஸ் அக்பருடைய பெயரை அக்பர் ஹோல் என்று அந்த ஹோலுக்கு வைத்தார்கள். இப்படி முக்கியமானவர்கள் ஒருவர் உங்களுடைய அந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள். அனைத்தாக இந்த நாட்டிலே ஷாஃபிஈ மதுஹபுபடிதான் சட்டங்கள் அமைந்திருக்க வேண்டும் என்று எமக்கு இந்த நாட்டிலே மூன்று விசேட சட்டங்கள் தனியார் சட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று முஸ்லிம்களுக்குரிய விவாக விவாகரத்து சட்டம், முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் லா என்று சொல்வோம். இரண்டாவது நமக்கு என்று இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளையும் வக்ஃப் சொத்துக்களையும் பாதுகாத்து நிர்வகிப்பதற்கான வக்ஃப் ஆக்ட். மூன்றாவது சக்சஷன் லா, அதாவது வாரிசுரிமை சட்டம். இந்த மூன்றும் முஸ்லிம்களுக்கான தனியார் சட்டம், முஸ்லிம் தனியார் சட்டம். இவற்றை அன்று உருவாக்குவதற்காக வேண்டி உழைத்தவர்கள் யார் என்பதை அப்துசமத் அவர்கள் சொல்லுகிற போது, இவர்கள் உருவாக்கிய போதும் ஷாஃபிஈ மதுஹபுபடிதான் இதை அமைத்துக் கொடுத்தார்கள். அதில் சுப்ரீம் கோர்ட் நீதி அரசர் எம் எஸ் அக்பர், டிபி ஜாயா. டிபி ஜாயாவுடைய பேரில் தான் இந்த மஸ்ஜிதை கழுவி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலை. இது டிபி ஜாயாவுடைய பேரில் ஆரம்பத்தில் இருக்கவில்லை, மகள் மதரசாவை ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பாடசாலையை பிறகு நன்கு அபிவிருத்தி செய்து கொடுத்தவர் மருது டிபி ஜாயா. அதனால் அவரை நினைவுபடுத்தி கண்ணியப்படுத்தும் பொருட்டு டிபி ஜாயா ஸ்கூலா எப்படி இருக்கு என்ன பேர் டிபி ஜாயா. அவரும் சேர்ந்துதான் அந்த முஸ்லிம் தனியார் சட்டத்தை உருவாக்குவதில் பங்களிப்பு செய்தார். அப்துல் ரஃபூர் கிட்டத்தட்ட நீங்க நாங்க பேசுற தலைப்புக்கு எல்லாரும் நிக்கிறாங்க போலீங்க. பக்கத்துல டிபி ஜாயா, பக்கத்துல அக்பர், பக்கத்துல ஜாவாத்திரீங்க என்னது புரியல. அப்துல் ரஃபூர், டாக்டர் கலீல், டாக்டர் எம்சிஎம் கலீல், சர் மாக்கான் முகமது, சர் ராஜிக் பரீத், அட்வொகேட் ஹனிஃபா, நீதிபதி காரியற்றோர் வேறு அறிஞர்கள். இப்படி அவர் சொல்லிக் கொண்டு போகிறார். இவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே இந்த சட்டங்கள் உருவாகுவதற்காக வேண்டி இத்தனை பாடுபட்டவர்கள். இது வேக்கந்தை மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டது விஷயத்தை மட்டுமல்ல, நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் தொடர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தை இப்பொழுது நாம் எடுத்துக் கொள்வோம். நாம் அதாவது தொடர்ந்து ஷாஃபிஈ மதுஹபில் இருக்கிறார்கள். முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டம் இந்து நேற்று உருவாகுதல்ல, இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்குரிய தனியார் சட்டமாக. கிறிஸ்துவுக்கு பின் 1770 அந்த காலத்தில் உருவானது. கிறிஸ்துவுக்கு பின் 1770, அப்ப 1870, 1970 அதுலேயே 200 ஆண்டுகள். அதுக்கு பிறகு 30, 40, 40 245 ஆண்டுகள் என்ன செய்திருக்கிறது இந்த நாட்டிலே, அது வாழ்ந்திருக்கிறது. எல்லாமே ஷாஃபிஈ மதுஹப்படிதான் அது ஆரம்பிக்கப்பட்டது. டச் இருக்கிறார்களே, அதாவது போர்த்துக்கேயர், அவர்கள் செய்த ஒரு நல்ல பணி என்ன தெரியுமா, அவர்கள் எங்கெங்கெல்லாம் காலனித்துவ கையை வைத்திருந்தார்களோ அங்கெங்கெல்லாம் வாழ்ந்த சமூகங்களுடைய மத உரிமைகளை அவர்களுக்கு அனுபவிக்க விட்டார்கள். அவற்றுக்கான சட்ட ஏற்பாடுகளையும் பாரபட்சம் காட்டாமல் செய்து கொடுத்தார்கள். அது போர்த்துக்கேயர் செய்து, அது ஒல்லாந்தர் செய்த ஒரு நல்ல வேலை. ஒல்லாந்தர் செய்த போர்த்துக்கேயர்கள் அதனை செய்யவில்லை. ஒல்லாந்தர் எங்கெங்கெல்லாம் அவர்கள் காலனித்துவ கையை இறுக்கமாக வைத்திருந்தார்களோ அங்கெங்கெல்லாம் செய்த ஒரு பணி சிங்களவர்களா பௌத்தர்களா பௌத்தர்களுடைய சத்தம் அவர்களுக்கு இருக்கட்டும், கண்டியர்களா கண்டியன் லோ அவர்களுக்கு இருக்கட்டும், யாழ்ப்பாணமா யாழ்ப்பாண தேசவளமை சட்டம் அவர்களுக்கு ஆகி இப்படி ஆக்கி கொடுக்கிற போது இந்த நாட்டிலே இருந்த முகம்மதியர்கள் அவர்கள் அந்த அப்படித்தான் அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? ஒன்று சோனகர்கள் மோர் அல்லது முகம்மதன் முகம்மதியர்கள் என்று அழைத்தார்கள். இவர்களுக்குரிய சட்டங்களையும் பிரத்யேகமாக செய்து கொடுத்தார்கள், தனியாக செய்து கொடுத்தார்கள். இப்படி செய்யப்பட்டதை பற்றி ஆய்வு இருக்கிறது. சகோதரர் அசீப் ஹுசைன் அவர்களை மீண்டும் அவருடைய நூலிலே போய் பார்க்கும் என்றால் 86 அவர் இது பற்றி ஆய்வை சொல்லுகிற போது, அதாவது 1765 முதல் 1785 வரைக்கும் இருந்த கால பகுதியில் முதலாவது முஸ்லிம் தனியார் முஸ்லிம் விவாகரத்து சட்டம் ஓரளவு ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு, பிறகு 1806 இப்பொழுது போர் ஒல்லாந்தருடைய ஆட்சி காலம் முடிந்ததற்கு பிறகு இப்பொழுது ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறது? பிரிட்டிஷுடைய கையில் இருக்கிறது, பிரித்தானியர்களுடைய கையில் இருக்கிறது, ஆங்கிலேயர்கள். அவர்கள் டச் உருவாக்கி வைத்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை ஸ்லைட் மோடிபிகேஷன், அதாவது சற்று அதற்கு புதிய விஷயங்களை சேர்த்து சில விஷயங்கள் தேவையில்லாததை விட்டு, அதாவது சின்ன ஒரு 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 மோடிஃபை பண்ணி அதை செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு 1852 அதே பிரிட்டிஷ் அதனை இன்னும் மாற்றங்கள் ரிஃபார்ம் செய்தார்கள், அதில் திருத்தங்கள் கொண்டு வந்தார்கள். சீர்திருத்தம் செய்யப்பட்டு 1951 சுதந்திர இந்தியாவில், சுதந்திர இலங்கையில், சுதந்திர இலங்கையில் 1951 அந்த சட்டம் இன்னும் பரவலான அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்டு அதுதான் இன்று நம்முடைய கையில் இருக்கிறது. இது இன்று நேற்று உருவானதல்ல, அன்று தொட்டு உருவானது. ஆனால் ஆரம்பத்திலேயே ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்கள், மறைந்திருக்கிறது இருக்க வேண்டும் இந்த காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு தொடர்ந்து எல்லாமே ஷாஃபிஈ மதுஹபு படியே திருத்தங்களும் செய்யப்பட்டனதற்கு துவக்கப்பட்டதும் ஷாஃபிஈ மதுஹப்படி, திருத்தங்கள் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டதும் ஷாஃபிஈ மதுஹப்படி என்று அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகிறார். இப்படியே அது தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே சட்டத்திருத்தங்கள் ரீதியாகவும் அப்படியே தொடர்ந்து வந்திருக்கிறார் என்றால் போகுமிடமெல்லாம் முஸ்லிம்கள் 99% ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றி வருகிறார்கள். வித்திட்டவர்களுள் அவரும் ஒருவர். அவர் 19 இந்த நாட்டிலே எகிப்திலே அவர் புரட்சி செய்து இந்த நாட்டுக்கு எக்ஸைலில் அனுப்பப்பட்டவர். 19 இந்த நாட்டிலே வாழ்ந்த கால பகுதியிலே அவர் என்ன செய்தார் என்றால் சித்திரப்பை போன்றவர்கள், வாபிச்சி மறுக்கார் போன்றவர்களோடு இணைந்து அவர்களுக்கு இந்த நாட்டிலே கல்வி தாகத்தை முஸ்லிம்களுக்கு ஊட்ட வேண்டும், அதற்கான வசதிகளை செய்ய வேண்டும் என்ற யோசனைகளை சொல்லி அவர் போன்றவர்களுடைய கைகளினால் அல்லது பின்ன பின்புலத்தை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் முஸ்லிம் கல்வி நிறுவனங்கள். அதில் ஒன்றுதான் மரதானையில் இருக்கக்கூடிய ஜாஹிரா கல்லூரி. அந்த வகையில் தான் அதுக்கு அனித்தா இருக்கக்கூடிய அந்த பாதைக்கு அராபி பாஷா என்று பெயர் வைக்கப்பட்டது. ஹக்கீகத்தில் அவருடைய அராபி அஹ்மத் அராபி இது அவருடைய படம். அஹ்மத் அராபி. இவரை பற்றி எழுதப்பட்டுள்ள ஒரு நூல் தான் மஹ்மூத் அல் ஹபீப் என்பவர் எழுதியது. மஹ்மூத் அல் ஹபீப் என்பது என்பவர் எழுதியது. அவருடைய வரலாற்றை பற்றி சொல்லுகிற போது இலங்கையில் அவர் வாழ்கிற காலப்பகுதியிலே அவர் என்ன செய்கிறார் என்றால் கண்டிக்கு போய் சேருகிறார். கண்டிக்கு போய் சேருகிறார் 1892 130-140 ஆண்டுகளுக்கு முன் போய் சேர்ந்து தனது குறிப்பை எழுதி வைத்த போது அராபி பாஷா கண்டியிலே அங்கே போய் சேர்ந்த போது எழுதுகிறார் என்ன தெரியுமா? அவர் அராபி எகிப்தை சேர்ந்தவர் சொல்லுகிறார். கண்டியை பற்றி சொல்லுகிற போது இந்த கண்டி நகரத்தில் உள்ள மக்களுடைய எண்ணிக்கை அதாவது பாப்புலேஷன் 20,000. மின்ஹும் நஹ்வு அஷ்ரத் ஆலாஃப் மினல் முஸ்லிமீன், அவர்களில் 10,000 பேர் முஸ்லிம்கள். கண்டி நகரத்தில் அவருடைய 1892 ஆண்டிலே கண்டிமா நகரிலே மொத்தம் 20,000 பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் சரிய அரைவாசி பேர் யார்? முஸ்லிம்கள். அடிக்கோடிட வேண்டிய விஷயம் அடுத்து வருகிறது. இந்த 10,000 முஸ்லிம்களும் ஒக்குள்ளுகும் அலா மத்ஹபில் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் 10,000 கண்டிவால் முஸ்லிம்களும் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மத்ஹபில் இருந்தார்கள். இது அடிக்கோடிட வேண்டிய பகுதி. அதாவது எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் எந்த மத்ஹபில் இருந்து இருக்கிறார்கள் என்ற நாட்டிலே எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தலங்களிலும் அவர்கள் ஷாஃபிஈ மத்ஹபில் இருந்து இருக்கிறார்கள். எனவே தான் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் அவர்களுடைய மத்ஹபுபடித்தானே இயற்றப்பட வேண்டும். அதுதானே நியாயம். எனவே இந்த நாட்டிலே வாழ்ந்த எந்த ஒரு ஆட்சியாளர்களும் அவர்கள் பிரிட்டிஷாக இருக்கலாம், அதுக்கு முன் டச்சாக இருக்கலாம், மத சுதந்திரத்தை கொடுத்த எந்த ஒரு காலித்துவ ஆட்சியாளரும் அந்த முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலே கொடுத்தது அவர்களுடைய மதுப்படியே அதனை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒழுங்காக இருக்கிறது. இதன்படியே நீதிமன்றங்களும் தமது தீர்ப்புகளை அமைத்துக் கொண்டன. சில குறிப்புகளை பார்ப்போம் என்று பார்த்தால், அதாவது 1912 சுமார் 103 ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் 1912 ஆண்டில் ஒரு வழக்கு நடைபெறுகிறது. அந்த வழக்கு யாருக்கு இடையில் என்றால் அபிஹுத்தீன் அவருக்கும் பெரிய தம்பி என்பவருக்கும். அபிஹுத்தீன் பெரிய தம்பி இருவருக்கும் இடையிலான வழக்கு வந்து 1912 ஆண்டு ஜட்மெண்ட் கொடுக்கப்படுகிற போது நீதிபதி எழுதி இருக்கிறார் அந்த தீர்ப்பிலே, அதாவது ஒரு வழக்கை விசாரிக்கிற போது முஸ்லிம்களுடைய தனியார் சட்டம் சம்பந்தப்பட்ட வழக்கு ஒன்றாக இருந்தால் அங்கே நீங்கள் எந்த மதுகபை சேர்ந்தவர், இலங்கையில் ரெண்டு மதுகம் இருக்கிறது, ஷாஃபிஈ மதுகமும் ஹனபி மதுகமும், நீங்கள் எந்த மதுகபை சேர்ந்தவர் என்று கேட்க தேவையில்லை, விசேடமாக ஹனபி மதுகபில் இருந்தால் அவர் சொல்லிக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் யாவரும் ஷாஃபிஈ மதுகபை சேர்ந்தவர்கள் என்றே கொல்லப்படுகின்றனர். It is presumed that all the Sri Lankan Muslims are Shafi'is. நீங்கள் ஹனஃபியா இருந்தால் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வீதம் தானே. அது இல்லாவிட்டால் நீதிபதி எப்படி பார்ப்பார்? அதாவது பெரும்பான்மையை வைத்து திருப்பி கொடுத்துடுவார். ஒவ்வொருவராக கேட்டுக் கொண்டிருக்க மாட்டார் இவர்கள் என்ன மதுகபை சேர்ந்தவர்கள் என்று. ஆகவே அதை அப்படி தீர்ப்பு செய்யப்படுகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி சலீம் மர்சு இருக்கிறாரே, ஓய்வு பெற்ற நீதிபதி சலீம் மர்சு அவருடைய இந்த நூலிலே தி காஸ் ஃபார் சிஸ்டம் இன் ஸ்ரீலங்கா அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் முஸ்லிம் விமன் என்ற நூலிலே ஒரு பகுதியிலே மறைந்த நீதியரசர் ஜமீர், ஜஸ்டிஸ் ஜமீர் எனக்கு தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்னாள் அவர் ஒரு தீர்ப்பை எழுதுகிற போது இட் இஸ் இன் த மேட்டர் ஆஃப் தியர் பர்சனல் லா, முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்தின் அமைப்பிலே விஷயத்திலேயே that the Muslims, Muslims in the nation of Sri Lanka are governed by the Muslim law, Muslim சட்டத்தை கொண்டு ஆளப்படுகிறார்கள், and that too Muslim சட்டமும் கூட by the law of the sect to which they belong to. அவர்கள் எந்த பிரிவை சேர்ந்திருக்கிறார்களோ அந்த பிரிவுக்குரிய சட்டத்தின் படியாகும். இந்த இடத்துல செக் பிரிவு என்பது ஷாஃபிஈ பிரிவும் ஹனஃபி பிரிவும் அதை இன்னொரு இடத்திலே படிக்கிற போது போது சில காலங்களுக்கு முன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வந்தது. அதில் சிறந்தவர்கள் ஏ எல் எம் ஹனிஃபா, ஏ ஏ ரசா. ஏ எல் எம் ஹனிஃபா, ஏ ஏ ரசா இருவருக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை. ஒரு பெண் வலி இல்லாமல் ஒருவனை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பொம்பளைக்குள்ள நடக்கிறதான் இப்ப அது எதுவும் மலிஞ்சு போயிருக்கிற காலம், புதுமணம் முடிச்சு கொள்ள வேண்டும். என்னத்துக்கு வழி இல்லாமல் திருமணம்? வாப்பா தந்தைக்கு விருப்பம் இல்லை, இதை செஞ்சு கொடுக்கிறதுக்கு தந்தை தான வழி. அவள் என்ன செய்கிறார் என்றால், அவள் வாதிடுகிறாள், நான் அனபி மதுகப்படி முடிச்சுக் கொள்கிறேன், அனபி மதுகப்பில் வழி தேவை இல்லை, வழி தேவை இல்லை. இரண்டு மதுகப்பிற்கும் ஆதாரம் இருக்கின்றது, அது வேறு விஷயம். ஹனபி மதுகபின் படி வழி தேவை இல்லை, நான் ஹனபி மதுகபின் படி முடித்துக் கொள்கிறேன். ஜட்ஜ் என்ன செய்தார் தெரியுமா? உன்னுடைய தந்தை, உன்னுடைய தாய், உன்னுடைய குடும்பம் எல்லாம் ஷாபி மதுகபில் இருக்கும் போது நீ எப்படி எப்பொழுதிலிருந்து ஹனபி மதுகபுக்கு மாறினாய்? நியாயமான கேள்விதானே. நீ இப்பொழுது கல்யாணம் முடிப்பதற்காக நீ குடிச்சு விடலாமா? என்ன எழுதினார் தெரியுமா? சொன்னா தெரியுமா, நீ முதலாவது சுற்றே பண்ண வேண்டும், நீ ஹனபி மதுகபுக்கு மாறிவிட்டாய். நீ இந்த வேலையை செய்வதற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நீ ஹனபி மதுகபுக்கு மாறி இருக்கிறாய் என்று நீ டிக்ளேர் பண்ண வேண்டும், வெளிக்கொணர வேண்டும், எல்லோருக்கும் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். அதுதான் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், the Shafi'i girl who wished to marry against the wish of her wali marriage guardian had to become a Hanafi. இப்ப என்ன அவள் செய்ய வேண்டியிருந்தது? Had to become a Hanafi, Hanafiyaha vaadi irundhathu, in order to avoid the rule of Shafi'i law. Shafi'i சட்டம் ஒன்றை தவிர்ப்பதற்காக. என்ன law? A woman requires the approval of her wali for contracting marriage. திருமணம் செய்து கொள்வாராயின் அவளுடைய வழியின் அனுமதி தேவை என்ற ஷாஃபிஈ மதுஹபின் சட்டத்தை அவள் தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி அவள் ஹனபி மதுஹபாக, மதுஹபை சேர்ந்தவளாக ஆக வேண்டியிருந்தது. நீதிமன்றம் அப்படி செய்ய வைத்ததற்கு பிறகுதான் அவளுக்கு அனுமதி கொடுத்தது. நீ என்ன செய்யலாம் இப்பொழுது வழி இல்லாமல் செய்து கொள்ளலாம். இது எதற்காக நான் இவற்றை நான் போட் பண்ணுகிறேன் என்றால், இந்த நாட்டிலே வெறும் சட்டங்கள் மட்டும் இருந்ததல்ல, சட்டங்களின் அடிப்படையிலேயே தீர்ப்புகளும் நீதிமன்றங்களிலே செலுத்தப்பட்டன. அவர்கள் மிகவும் கராராக இருந்திருக்கிறார்கள் நீதிபதிகள். முஸ்லிம் நீதிபதிகளும் தான், முஸ்லிம் அல்லாத நீதிபதிகளும் தான் மிகவும் உறுதியாக இருந்து நீதி சட்டங்களை வழங்கி இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் 99% தொண்டு தொட்டு முஸ்லிம் அவர்களுடைய மதுஹப் ஷாஃபிஈ மதுஹபாக இருந்திருக்கிறது நடைமுறை வாழ்வுக்கு. அதே போல் அவர்களுக்கு அவர்களுடைய மதுஹபுக்கு ஏற்றால் போல்தான் அவர்களுக்கு இந்த நாட்டிலே முஸ்லிம் தனியார் சட்டங்கள் ஏற்றப்பட்டு இருக்கின்றன. மட்டுமல்லாமல் நாம் நீதிபதிகளாக இருந்து நீதி செலுத்துகிற போது இங்கே அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவர்களுடைய சட்டத்தின் படி ஷாஃபிஈ மதுஹபின் படியே தீர்ப்பு செல்ல வேண்டும். ஹனபி மதுஹபா இருந்தால் ஹனபி மதுஹபின் படி தீர்ப்பு செல்ல வேண்டும். மஸ்ஜிதினுடைய நிர்வாக சட்டங்களை பற்றி பேசுகிற போது, மஸ்ஜிதினுடைய வக்ஃப் மற்ற வக்ஃப் சொத்துக்களை பற்றி சொல்லுகிற போது, the religious law and the custom of the sect of the Muslim community concerned, அதாவது முஸ்லிம் சமூகத்தின் சம்பந்தப்பட்ட பிரிவு, அதாவது மதுஹபுடைய மார்க்க சட்டம் மற்றும் வழக்காறு, மார்க்க சட்டம் மற்றது வழக்காறு, இதை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று வக்ஃப் சட்டம் சொல்லுகிறது. சக்சஷன் லாவை பாருங்கள். அதாவது ஒரு மனிதர் அவர் வசியத் செய்யாமல் தன்னுடைய சொத்துக்களை எவரெவருக்கு எவ்வளவு என்று எழுதாமல் சொல்லாமல் அவர் மௌத்தாகிவிட்டால், இன்டெஸ்டேட்டாக மௌத்தாகிவிட்டால், இப்பொழுது வாரிசுரிமை சட்டம் இந்த நாட்டில் என்ன சொல்கிறது தெரியுமா? இட் இஸ் ஹியர்பை டிக்ளேர்ட் தட் the law applicable to the intestacy of any deceased Muslim who at the time of his death was domiciled in Sri Lanka or was the owner of any immovable property in Sri Lanka shall be the Muslim law governing the sect to which such deceased Muslim belong. அதாவது ஒருவர் வஃபாத்தாகிறார், அவர் வசியத் செய்திருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய சொத்துக்கள் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். அப்படித்தான விராசம் பிரித்து கொடுக்கப்படும் போது அந்த மரணித்த நபர் என்ன மதுஹபில் இருந்தாரோ அந்த மதுஹபின் படியே விராச தக்சீம், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பிரிக்கப்படுவது நடைபெற வேண்டும். புரியுதா? மோத்தானவர் எந்த மதுஹபை சேர்ந்தவரோ, இருக்கிறவர்கள் எந்த மதுஹபிலும் இருக்கலாம், அவருடைய வாரிசுதாரர்கள் மோட்சானவர் எந்த மதுகபில் இருந்தாரோ அந்த மதுகபின் ரொம்ப நுணுக்கமாக செய்திருக்கிறார்கள் செய்தவர்கள். மோட்சானவர் எந்த மதுகபில் இருந்தாரோ அந்த மதுகபின்படியே பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த நாட்டிலே இரண்டு மதுகபுகள் வாழ்கின்றன. 99% ஷாபியை மதுகபில் வாழ்கிறார்கள். 1% அனபி மதுகபில் வாழ்கிறார்கள். அவர்கள் வாழுகிற இந்த நாட்டிலே அவரவருடைய மதுகப்படி சட்டங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும், நீதி நியாயங்கள் தீர்ப்புகள் அப்படியே கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இதனை சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த நாட்டிலே சட்டங்கள். இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆலிம்களை உற்பத்தி செய்யக்கூடிய மதரசாக்களுடைய கல்வி போதனையிலும் அது ஷாபிஈ மதுஹபை அடிப்படையாக கொண்ட ஃபிக்ஹே போதிக்கப்படுகிறது. அந்த தொற்று இன்று வரைக்கும் ஷாபிஈ மதுஹபை அடிப்படையாக கொண்டே போதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாட்டிலே 1870 மதரசா இயக்கம் ஆரம்பித்து அதுக்கு பிறகு தொடர்ந்த காலத்திலே ஆரம்பத்தில் இந்த நாட்டிலே மதரசாக்களுக்கு உஸ்தாதுகளும் அதிபர்களும் பெரும்பாலும் இந்தியாவை தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாம் ஹனபி மதுஹபில் உள்ளவர்கள். இந்த நாட்டிலே வந்து அவர்கள் பணிபுரிகிற போது இந்த நாட்டிலே அவர்கள் ஹனபிகளாக தம்மை வைத்துக் கொண்டே அவர்கள் போதித்தது ஷாபிஈ மதுஹபைத்தான். அவர்கள் இந்த நாட்டிலே மதரசாக்களிலே உற்பத்தி செய்த ஆளுங்களும் ஷாபிஈ மதுஹபை சேர்ந்தவர்களையே உற்பத்தி செய்தார்கள் என்பதை சகோதரர் எம்எம்எம் மாரூப் அவர்களும் ஒரு கட்டத்திலே இந்த இடத்திலே மதரசா எஜுகேஷன் இன் ஸ்ரீலங்கா இலங்கையில் மதரசா கல்வி என்று சொல்லப்பட்ட அவருடைய ஒரு 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 ஆய்வு கட்டுரை முஸ்லிம் எஜுகேஷன் என்ற ஒரு ஒரு ஜேர்னல் ஆய்வு சஞ்சிகையிலே அது ஒரு காலத்திலே வெளிவந்தது. அவர் அந்த இடத்திலே சொல்லுகிற போது இப்படி ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார். அவர்கள் ஹனபி மதுஹபில் இருந்து கொண்டு இருந்தால் தென்னிந்தியாவிலே கேரளா பிரதேசத்தை தவிர மற்ற பிரதேசங்கள் பெரும்பாலும் ஹனபி மதுஹபை சேர்ந்தவர்கள். கேரளா பிரதேசத்தில் தான் அவர்கள் ஷாபிஈ மதுஹபில் இருப்பவர்கள். கேரளாவுக்கும் இலங்கைக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மதுஹபால் நம்மோடு ஒன்றிருப்பவர்கள், ஒன்றாக இருப்பவர்கள். அந்த வகையிலே இதனை பற்றி மாரூப் ஆராய்கிற போது இப்படி ஹனபி மதுஹபில் இருந்த ஆளுங்கள் இந்த நாட்டிலே மதரசாக்களிலே அதிபர்களாக உஸ்தாதுகளாக இருந்தாலும் தம்மிடத்திலே ஹனபி மதுஹபை வைத்துக் கொண்டு போதிக்கிற போது ஷாபிஈ மதுஹபை போதித்தார்கள். அப்படித்தானே எங்கட மதுஹப் என்று உருவாக்கி விட்டு போவோம் அப்படி எல்லாம் நயவஞ்சகத்தனமாக அவர் நடந்து கொள்ள முடியுமா? எதுவும் செய்யவில்லை. அதுதான் உண்மையான அறிவும், அதுதான் அறிவுக்குரிய அமானத்தும். அறிவு வேறு, அறிவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அமானத்தும் இருக்கிறது. அப்படித்தானே அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய, செய்யப்பட வேண்டிய, உள்ளார் உள்ளபடியாக செய்யப்பட வேண்டிய, உண்மையாக செய்யப்பட வேண்டிய, இதயபூர்வமாக செய்யப்பட வேண்டிய ஒரு அமானுதம் செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது. தன்னிடத்திலே எதுவும் இருக்கலாம், தன்னிடத்திலே எந்த கொள்கையும் இருக்கலாம். எவர்களை தன்னிடத்திலே எந்த விஷயத்தை சொல்லி உருவாக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை அதன்படி உருவாக்குவது அவருடைய கடமையாக இருக்கிறது. இந்த நாட்டிலே ஷாபிஈ மதுஹப் தொன்று தொட்டு வாழ்ந்து வருகிறது. இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு வழிகாட்ட ஷாபிஈ உலமாக்கள் தேவை என்று உருவாக்கப்பட்டு நடக்கிற மதரசாக்களிலே நாம் வந்து குன்றி இருந்து கொண்டு ஹனபி மதுஹபை இலேசாக உருவாக்கிவிட்டு போவது கூடாது என்று அவர்கள் சரியாக விளங்கி இருந்து அறிவுக்கு ஹியானத் செய்யாமல், மோசடி செய்யாமல், அமானத்தை சரியாக நிறைவேற்றினார்கள். அவர்கள் அனைவரையும் பொருந்து கொள்வானாக. இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை சற்று சுருக்கமாக, நான் விவரித்த அளவுக்கு விவரிக்காவிட்டாலும் சில வார்த்தைகளில் அவர் விளக்கிற சுருக்கமாக சகோதரர் எம்எம் அம்மாரும் இந்த கட்டுரையை விளக்கி வைத்திருக்கிறார். ஆக அன்புள்ள சகோதரர்களே, தோழர்களே, இவ்வளவு நேரமாக நாம் பரிமாறிக்கொண்டது இலங்கையிலே முஸ்லிம்களுடைய வரலாறு, அதுக்கு அடுத்ததாக ஷாபிஈ மதுஹபின் துவக்கமும், ஷாபிஈ மதுஹப் அது இவோல் அதாவது தொடர்ந்து எப்படியெல்லாம் இந்த நாட்டிலே வாழ்ந்து வந்திருக்கிறது, இடையிலே அது விடுபடவில்லை. 1200 இந்த நாட்டிலே ஷாபிஈ மதுஹப் முஸ்லிம்களுடன் வாழ்ந்தது போல அதுவும் வாழ்ந்து வந்திருக்கிறது. நடைமுறையில் இருந்து வந்திருக்கிறது, கல்வி போதனைகள் இருந்து வந்திருக்கின்றன. இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் அதனை பாதுகாத்திருக்கிறார்கள், உள்ளே இருந்தவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். முஸ்லிம் ஆளுங்கள் முஸ்லிம்களுடைய மத்தியில் இருந்த ஆரிமல்லாத பொது கல்வியை தெரியவர்கள் அவர்கள் இந்த மதுகபுகள் இந்த மதுகபை இந்த நாட்டிலே பாதுகாத்திருக்கிறார்கள், ஹனபி மதுகபையும் பாதுகாத்திருக்கிறார்கள். அது போல இந்த நாட்டிலே சட்டங்கள், முஸ்லிம் தனியார் சட்டங்கள் இயற்றப்பட்டு அது தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வந்ததெல்லாம் ஷாபிஈ மதுஹபின் அடிப்படையிலேயே. இந்த நாட்டிலே கல்வி நிறுவனங்கள் ஆரம்பி உற்பத்தி செய்கிற கல்வி நிறுவனங்களான மதரசாக்கள் ஷாஃபிஈ மதஹபின் அடிப்படையிலேயே இந்த கல்வி பணியை செய்து வந்திருக்கிறது, செய்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்களை இந்த இடத்திலே நான் உங்களோடு பரிமாறிக்கொண்டேன். இந்த நாட்டிலே முஸ்லிம் கல்வி மறுமலர்ச்சி ஏற்படுத்திய ஒருவர் தான் முஸ்லிம் எஜுகேஷன் இன் ஸ்ரீலங்கா என்று கொண்டாடப்படக்கூடிய முஸ்லிம்களுடைய இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி தந்தை என்று கொண்டாடப்படக்கூடிய மர்ஹூம் எம் சி சித்திலப்பை அவர்கள். சித்திலப்பை அவர்கள், சித்திலப்பை அவர்கள் எப்படி இந்த நாட்டிலே பௌத்தர்கள் அல்லது சிங்கரவர்கள் அனகாரிக தர்ம பாலவை கொண்டு பெருமை பேசுகிறார்களோ கல்வி மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் என்று, எப்படி இந்த நாட்டிலே தமிழர்கள் சிறீர சிறி ஆறுமுக நாவலரை கொண்டு பெருமை பேசுகிறார்களோ கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டவர் என்று முஸ்லிம்கள் பொதுவாக பேசிக் கொள்வது இந்த நாட்டிலே நம்முடைய முஸ்லிம் கல்விக்கு வித்திட்டவர் மர்ஹூம் எம் சி சித்திலப்பை என்று. அந்த எம் சி சித்திலப்பை கூட அவர் இந்த நாட்டிலே ஒரு மதுகபில் சாஃபிஈ மதுகபில் இருந்தவர். அவருக்கு அரபு கல்வியை இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு பொது கல்வி இந்த மதக்கல்வி எல்லா கல்வியும் கொடுக்க வேண்டும் என்ற அகப்பார்வையை திறந்துவிட்ட வேலையையும் அவருக்கு செய்து கொடுத்தவர் அவருடைய ஆஸ்தானாக இருந்த மாப்பிள்ளை அவருடைய ஆஸ்தானாக இருந்த கசாவத்தி ஆலிம் புலவர். கசாவத்தி ஆலிம் என்பது கசாவத்தி என்பது அக்குறையில் இருக்கக்கூடிய இடம். கசாவத்தியில் பிறந்து இந்த நாட்டிலே பெரும் சேவையாற்றிய ஒரு அறிஞர் தான் கசாவத்தி ஆலிமப்பா. ஒரு திறந்த அறிவுள்ளவர், பரந்த அறிவுள்ளவர், அவருடைய மாணவராக இருந்தவர் தான் சித்திலப்பை. இதெல்லாம் நம்முடைய வரலாறு. இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய வரலாற்று கல்வி வரலாற்றில் போற்றப்படக்கூடிய சித்திலப்பை அவரும் ஷாஃபிஈ மதுஹபில் இருந்தார். அவருக்கு இந்த கல்வி மறுமலர்ச்சியை கொண்டு இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் முன்னேற வேண்டும் என்ற சிந்தனையை ஊட்டியவர் அவர். ஆலிம்களின் இனத்தைச் சேர்ந்த உலமா பரம்பரையை சேர்ந்த கசாவத்தி ஆலிம் புலவர் என்பதை இந்த சமூகம் மறந்து போய்விட்டதோ அல்லது சொல்லப்படாமல் கூறப்பட்டு விட்டதோ தெரியவில்லை. இருவரும் மதுகபில் இருந்தவர்கள், ஷாஃபிஈ மதுகபில் இருந்தவர்கள். இது கசாவத்தி ஆலிம் புலவர் என்று அவரை பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல். ஏ எம் நஜ்முதீன் என்பவர் எழுதியது, மாத்திரையைச் சேர்ந்தவர். அவர் கசாவத்தி ஆலிமை பற்றி எழுதுகிற போது அவருடைய தந்தையிலிருந்து ஆரம்பிக்கிறார். தந்தையும் கூட ஒரு மதுகபில் இருந்தார் என்பதை பற்றி சொல்லி வைக்கிறார். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் நம்முடைய முன்னோர்கள் இதையெல்லாம் பேணி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள், ஒரு மதுகபில் இருந்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக வேண்டி சொல்லவிருக்கிறேன். அவர் கட்டத்திலே அவருடைய தந்தையை பற்றி சொல்லுகிற போது இப்படி எழுதுகிறார். அவருடைய தந்தையின் பெயர் அகமது லப்பை ஆலிம். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அகமது லப்பை ஆலிம் அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மதுகபை பின்பற்றினார். அதாவது பரம்பரையே அப்படித்தான், பரம்பரையே குடும்பம் எல்லாரும், அதாவது எல்லோரும் ஒரு மதுகபில் இருந்து வந்தார்கள். இலங்கையிலே ஷாஃபிஈ மதுகபில் இருந்து வந்தார்கள். இது பேணப்பட்டு வந்திருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கை சரிதம் எழுதப்படும் போது கூட அவர் என்ன மதுகபில் இருந்தார் என்பதை எழுதுவது இன்டர்நெட் அல்ல, அது சஹாபிகளுக்கு பிறகு எப்பொழுது தாபியினுடைய காலம் ஆரம்பிக்கப்பட்டது, தபாவுத் தாபியினுடைய காலம் ஆரம்பிக்கப்பட்டது, அந்த காலத்தில் இருந்தே இவர் இந்த மதுகபில் இருந்தார். குறைந்தது பின்பற்றப்படக்கூடிய இந்த நாலு மதுகபுகளுக்கு முன் இருந்த காலத்தில் கூட ஒருவர் இந்த மதுகபில் இருந்தார். இவர் இப்னு அப்பாஸுடைய மதரசாவை சேர்ந்தவர், அவருடைய சிந்தனையில் இருந்தவர். அந்த மதரசா என்றால் அவருடைய சிந்தனையில் இருந்தவர், ஸ்கூல் ஆஃப் தாட் அசிந்தனை பிரிவில் இருந்தவர், இவர் மசூதுடைய மாணவர் சிந்தனை பிரிவில் இருந்தவர் என்றெல்லாம் சொல்லப்படுவது அது அன்று தொட்டே தொடர்ந்து வருகிறது. ஆகவே இதெல்லாம் வரலாறு. இவ்வளவு நேரமாக நான் சொன்னதை சுருக்கி சொன்னேன். என்னுடைய இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே படித்தவர்கள் முக்கியமாக இதனை பேணி வந்திருக்கிறார்கள். எனக்கு குறிப்பிடுத்தப்பட்ட நேரத்திற்கு நான் வந்து முடிக்கிற நேரத்துக்கு வந்திருக்கிறேன். இவ்வளவு நேரமாக சொன்ன விஷயங்கள் இந்த நாட்டிலே முஸ்லிம்களாகிய நமக்கு 1200 ஆண்டுகள் ஏறத்தாழ 1200 ஆண்டுகள் வரலாறு இருக்கிறது. அதே போன்ற 1200 ஆண்டுகள் நமது மதுஹபாகிய ஷாஃபிஈ மதுஹபுக்கும் வரலாறு இருக்கிறது. ஹனஃபி மதுஹப் நான் இறைக்கிறையை சொல்லிக் கொண்டு போனது போல அவர்களுக்கு இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் ஹனஃபிகளாக வந்தவர்கள். இந்த நாட்டிலே அவர்கள் ஹனஃபி மதுஹபை பின்பற்றினார்கள். அவர்கள் சொற்ப பேராக இருந்ததனால் அவர்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு வீதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தனியான சட்டம் தேவைப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய சட்டத்தின் படிதான் அவர்களுடைய மதுரவின் படித்தான் நீதிமன்றத்திலே தீர்ப்புகள் செய்யப்படுவதுண்டு. அது அவர்கள் சொல்ல வேண்டும். அப்படி செய்யப்பட்ட தீர்ப்புகளும் சில இருக்கின்றன. ஆகவே அவர்களுடைய இந்த பரம்பரையில இந்த பாரம்பரியத்தை நாம் பேண வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள மாநாட்டிலே நாம் இந்த மதுகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி அடுத்துள்ள உரைகளிலே கேட்பதற்கு முன் இந்த மதுகம் இந்த நாட்டிலே இருந்திருக்கிறதா, இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கிறது என்பதை பற்றி சொல்வதற்கு எனக்கு இந்த பங்கு பணி கொடுக்கப்பட்டது. இந்த வகை பங்கை நான் எனக்கு முடியுமான அளவு குறித்திருக்கப்பட்ட நேரத்துக்குள் மிக வேகமாக சென்று சுருக்கமாக சொல்லி முடித்திருக்கிறேன். விரிவுகள் நிறைய இருக்கின்றன. எதிர்வரக்கூடிய நாட்களிலே நிறைய நேரம் எடுத்து நாம் இவற்றை படிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சந்தர்ப்பங்களையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த நல்ல சபையிலே நல்ல நேரத்திலே நல்ல இடத்திலே என்னையும் ஒருவனாக பொருட்டாக மதித்து இந்த விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு லஜினத்து உலமாவும் அல்ல அஷாயிரத்து ஷாஃபியாவும் அழைப்பு விடுத்தமைக்கு நான் அவர்களுக்கு என் அடிமனதிலிருந்து வெளிவருகிற ஜஸாக்குமுல்லாஹு கைரா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்டுக் உங்களுக்கும் எனது நன்றி மலர்களை துகுகிறேன். இந்த மஸ்ஜித் இது ஒரு அதாவது ஸ்ரே வைரதிலே பழைமை வாய்ந்த ஒரு மஸ்ஜித். இதுவே ஸ்ரே வைரதுக்கு முதலாவது மஸ்ஜித். இலங்கை நாட்டிலும் கூட பழைமை வாய்ந்த மஸ்ஜிதுகளில் அது போல கொழும்பிலும் பழைமை வாய்ந்த மஸ்ஜிதுகளில் ஒரு மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதினுடைய சிறப்பான வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நான் தினத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். அவர்களுடைய ஒரு வலைத்தளம் இருக்கிறது, வெப்சைட். அதில் போய் சில தகவல்களை தேடி பார்த்திருக்கிறேன். ஒரு நேரத்திலே அந்த நேரத்திலே இந்த மஸ்ஜித் 1786 காணி வாங்கப்பட்டது முதல் கட்டப்பட்டது முதல் இன்று வரைக்கும் இந்த மஸ்ஜிதில் வேலை செய்த இமாம்களுடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 200 ஆண்டுகள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதிலே இந்த மஸ்ஜிதிலும் இது பாதுகாக்கப்படுவது துல்லியமா. இவர் தந்தையின் பெயரோடு முழு பெயரோடு எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரைக்கும் கடமை பார்த்தார், எத்தனை ஆண்டுகள் கடமை பார்த்தார் என்பதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இப்படி இவர்கள் பாதுகாத்து வருவதானது நிறைய இந்த நாட்டிலே நாம் டாக்குமெண்டேஷன் அதாவது எதையும் ஆவணப்படுத்தி பாதுகாப்பதில்லை. அதனால் நம்முடைய பாரம்பரியத்தில் பலரை நாம் தவறு விட்டிருக்கிறோம். இந்த மஸ்ஜிதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அதன் கடந்த கால மன்னரைகளுக்குள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதற்காக உழைத்தவர்கள், துணை நின்றவர்கள், கொடுத்தவர்கள் அனைவரையும் அல்லாஹால கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படியான மனிதர்களும் பணிகளும் மிக மிக குன்றி போய் இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே அவர்கள் இதனையெல்லாம் பாதுகாத்திருக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதிலே ஒரு இமாமுக்காக, ஹத்தீபுக்காக, இமாமுக்காக, பிறரும் இமாமுக்கு என்று எந்த மஸ்ஜிதிலும் இலங்கையில் காணப்படாத ஒரு கான்ஸ்டிடியூஷன் சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று படித்த போது நான் மிகவும் மகிழ்ந்து போனேன். இந்த மஸ்ஜிதிலே இந்த குடும்பத்தை, லத்தீப் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இமாமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர் அந்த குடும்பத்திற்கு மிக நெருக்கமான அமீர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும். அந்த தொடர்பைத்தான் இமாமாக இருக்கக்கூடிய சகோதரர் ஆறு முஸ்லி அமீர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் 30 ஆண்டுகள் 3 சதாப்தங்களை தாண்டி ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மஸ்ஜிதுடைய முதல் இமாம் 50 ஆண்டுகள் சேவை செய்திருக்கிறார். இமாமாக இந்த மஸ்ஜிதிலே 50 ஆண்டுகள் சேவை செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு ஒரு இமாமை பார்க்கிறேன், 53 ஆண்டுகள் சேவை செய்திருக்கிறார். கன்சர்வேட்டிவ் தொடர்ந்து எந்த இடைவெளியும் இது அன்புரோக்கம் விடைவிடாமல் 53 ஆண்டுகள் ஒருவருடைய பதிவை பார்த்தேன். இங்கே ஆச்சரியம் என்ன தெரியுமா, இப்படி இந்த மஸ்ஜிதிலே ஒரு ஒழுங்கு அமைப்பிலே இமாமத்தும் இமாமத் பணி பேணப்படுவது, இதன் பதிவுகள் பேணப்படுவது, நாம் பேசுகிற இந்த வரலாறு முஸ்லிம் வரலாறு ஷாஃபி மதுஹப் வரலாறு நாம் பேசுகிறோமே, துண்டு துண்டாக அங்கிருந்து ஒரு பெச் போட்டு இங்கே விட்டு கட் அண்ட் பேஸ் கம்ப்யூட்டர்ல செய்யற மாதிரி, ஏன்னா கொப்பி அண்ட் பேஸ் செய்யற மாதிரி, கட் அண்ட் பேஸ் செய்யற மாதிரி இப்படி எல்லாம் கொண்டு வந்து தொகுக்கிற பணியெல்லாம் எவ்வளவு சிரமம் பாத்தீங்களா. ஆனால் இவர்களுடைய வலைத்தளத்துக்கு போனால் இந்த மஸ்ஜிதை பற்றிய வரலாறு, இந்த டிபி ஜாயா ஸ்கூல் பற்றிய வரலாறு, இந்த மதரசா பற்றிய வரலாறு எல்லாம், இந்த மஸ்ஜிதுடைய சமூக சேவை பற்றிய வரலாறு எல்லாம் துல்லியமாக அக்கு வேற ஆணி வேறாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அந்த பணியை எல்லோரும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் அந்த நாட்டிலே நம்முடைய முஸ்லிம்களுடைய வரலாற்றை பாதுகாக்கலாம், நமது இருப்பை பாதுகாக்கலாம், நமது மருந்தை பாதுகாக்கலாம். இந்த விஷயங்கள் நம்மோடு மிகவும் தொடர்பு பட்டதாக இருப்பதனால் எந்த இடத்திலே நாம் இந்த சபையை அல்ல கூட்டி இருக்கிறோமோ, இந்த இஜ்திமாவை ஒழுங்கு செய்திருக்கிறோமோ, அந்த சபையிலே அந்த சபையில் இடம்பெறக்கூடிய மக்கள் இதற்கு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது. 230 வரலாற்றை இவ்வளவு துல்லியமாக பாதுகாத்திருக்கிறார்கள் என்கிற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதன் நிர்வாகிகள், இப்போதைய நிர்வாகிகளும் இதற்கு பின்வரக்கூடியவர்களுக்கு இதனை முன்னுதாரணமாக தொடர்ந்து செல்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள வலைத்தளம் அதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. வரக்கூடிய காலமும் இதே சீரான தொடர்ந்து இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம் தொடர வேண்டும் என்று நம்பிக்கை பெறுகிறோம். உங்களுக்கு ஒரு சபா அல்லாஹாலுடைய முயற்சிகளை கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் இடத்திலே பொதுவில் நன்றி சொல்லி சொல்லி இவ்வளவு நேரம் பேசியதில் பப்புத்தவர்கள் வந்திருந்தால் அல்லாஹாலா குற்றம் பிடிக்காமல் முன்னித்துக் கொள்வானாக. பேசிய நல்லவற்றுக்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹாலா கூலியை தருவானாக. நம்முடைய விடயங்களில் அல்லாஹாலா நமது நாட்டுக்கும் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமுக்கும் நமது பதகத்துக்கும் அல்லாஹாலா தோப்பித் தருவானாக, வரக்கச் செய்வானாக என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.